வாழ்வதற்கான வழியாக வரும் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, உங்களில் யாராவது உங்க காது, மூக்கு, வாய் இவைகளை எல்லாம் நேரடியாக பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க முடியாது இல்லையா? நம்முடைய உடலில் கை, கால் போன்ற பகுதிகளை நேரடியாக பார்க்க முடியும். அதே நேரம் கண், காது, மூக்கு, வாய், முதுகு என்று நம்முடைய உடலின் பல பகுதிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது. அவைகளுடைய பிம்பங்களைத்தான் நாம் பார்க்க முடியும். நம்மோடு பிறந்து நம்முடைய உடலின், நம்முடைய வாழ்வின் முக்கிய அங்கங்களாக இருக்கும் இந்த பகுதிகளை நாம் நேரடியாக பார்க்க முடியாமல் இருப்பது போல, நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக, அடித்தளமாக இருக்கும் இறைவனையும் நாம் பல நேரங்களில் பார்க்க முடியாமல் தவிக்கின்றோம். முக்கியமாக வாழ்வில் துன்பங்கள், போராட்டங்கள் சூழும் நேரங்களில் நம்முடைய கடவுள் தொலைந்து போய்விட்டதை போல் நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் உண்மை என்ன? நாம் நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய உடலின் பகுதிகளாக இருக்கும் இந்த உறுப்புகளைப் போல நம்முடைய கடவுளும் எங்கும் எப்போதும் நமக்கு முன்னால் நம்மை சுற்றி இருக்கின்றார். மறுக்க முடியாத இந்த உண்மையை அன்பர்களே, நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஆழமாக வேரூன்றுவதற்கு இன்றைய ஞாயிறு சிந்தனை நமக்கு உதவியாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா மூலமும், நற்செய்தியில் சீடர்கள், அதிலும் சிறப்பாக பேதுரு மூலமும் கடவுளின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்வில் உணர்ந்து கொள்ளும் வழிகளை நாம் இன்று கற்றுக்கொள்ள முயல்வோம்.
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, என்னை ஆளும் என் மன்னவா,
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கும் இறைவாக்கினர் எலியா தன்னுடைய உயிருக்கு பயந்து குகையில் ஒளிந்திருந்தார். பாகால் என்ற தெய்வத்திற்கு பணி செய்த பொய் வாக்கினர்களை நூற்றுக்கணக்கில் பழி தீர்த்த இறைவாக்கினர் எலியா, அரசன் அல்லது அரசியினுடைய கையால் இறப்பதற்கு பதிலாக இறைவனுடைய கையால் இறப்பதே மேல் என்ற தீர்மானத்தில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் குகையை விட்டு வெளியே வந்து தன்னை சந்திக்கும்படி இறைவன் எலியாவுக்கு அழைப்பு விடுத்தார். குகைக்கு வெளியே இறைவனை சந்திக்க வரும் எலியா சுழல் காற்று, நிலநடுக்கம், தீ ஆகியவற்றை காண்கின்றார். இவை எதிலும் இறைவன் இல்லை. இவைகளுக்கு பின் வந்த ஒரு மெல்லிய ஒலியில் இறைவனுடைய அழைப்பை எலியா கேட்டார். சக்தி வாய்ந்த அரசனை, அரசியை எதிர்த்து தன்னை காக்க வரும் இறைவன், சக்தியின் வெளிப்பாடுகளான சுழல் காற்று, நிலநடுக்கம், தீ இவைகளின் வழியே தன் சக்தியை காட்ட வேண்டும். இதுதான் இறைவாக்கினர் எலியாவின் எதிர்பார்ப்பு. நம்முடைய எதிர்பார்ப்பும் இதுதானே? இந்த எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறாக மெல்லிய ஒலியில் இறைவன் இறைவாக்கினரை சந்தித்தது எலியாவுக்கு மட்டுமல்ல அன்பர்களே, நமக்கும் நல்லதொரு பாடம். நாம் எதிர்பார்க்கும் வழிகளில் வராமல் எதிர்பாராத விதமாய் வந்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதே இறைவனின் அழகு. இதையே இன்றைய நற்செய்தி நிகழ்ச்சியிலும் நாம் காண்கின்றோம். இயேசு கடல் மீது நடந்தது, பேதுரு கடல் மீது நடக்க முயன்றது ஆகிய நிகழ்வுகள் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளன. இயேசு கடல் மீது நடந்த புதுமை மத்தேயு, மார்க்கு, யோவான் என்ற மூன்று நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பிறகு அன்று மாலை அல்லது இரவே இந்த புதுமை நடந்ததாக சொல்லப்பட்டுள்ளது.
கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன்.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியின் முதல் வரிகளே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றன. பசியாலும் நோயாலும் வாடியிருந்த மக்களின் தேவைகளை நிறைவு செய்து 5000 பேருக்கு அற்புதமாக உணவளித்த இயேசு உடனே அந்த இடத்தை விட்டு அகல நினைக்கின்றார். அது மட்டுமல்ல அன்பர்களே, தன்னுடைய சீடர்களையும் அந்த இடத்தை விட்டு செல்லும்படி கட்டாயப்படுத்துகின்றார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. இயேசுவின் இந்த அவசரத்திற்கான காரணத்தை யோவானின் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யோவான் நற்செய்தியில் 5000 பேருக்கு உணவு அளித்ததும் எழுதப்பட்டுள்ள வரிகள் இவை.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 6. இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார்.
வயிறார உண்டவர்கள் இயேசுவை வாயார புகழ்ந்திருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் ஒருவர் திடீரென, இவர்தாம் நாம் இத்தனை ஆண்டுகளாக காத்து கிடந்த அரசர் என்று உரக்க சொல்லியிருக்கலாம். இதுவரை இயேசுவின் சொல் திறமையை கண்டு வியந்தவர்கள் இன்று அவரது செயல் திறமையையும் கண்டனர். 5000 பேருக்கு உணவளித்த அந்த புதுமை இயேசுவின் மீது அந்த மக்களுக்கு இருந்த மதிப்பை இன்னும் பல மடங்காக உயர்த்திவிட்டது. இயேசுவை மானசீகமாக தங்கள் மனங்களில் அரியணை ஏற்றிவிட்டனர் அந்த மக்கள். அவர்களது எண்ணங்களை அந்த எண்ணங்களை செயல்படுத்த அவர்கள் கொண்ட வேகத்தை இயேசு பார்த்தார். அவர்கள் மத்தியிலிருந்து நழுவிச் சென்றார். கூட்டத்தில் உருவாகும் நிதானமற்ற உணர்வுகள் ஒருவருக்கு கோவில் கட்ட கற்களை திரட்டும், அல்லது அதே கற்களை எரிந்து அவரை கொன்று சமாதியும் கட்டும். இதை நன்கு உணர்ந்த இயேசு அவர்கள் மத்தியிலிருந்து விலகிச் சென்றார். எதற்காக? தன் தந்தையுடன் உறவாட, உரையாட. அன்பு நெஞ்சங்களே, மின்னல் கீற்று போல ஒரு சிந்தனை எனக்குள் பளிச்சிடுகின்றது. வாழ்க வாழ்க என்று கோஷம் போடும், கும்பல் பாடும் துதிகளிலேயே மயங்கி கனவு காணும் நமது தலைவர்கள் அவ்வப்போது இப்படி கூட்டத்திலிருந்து தப்பித்துப் போய் தனியே தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அமைதியாக சிந்தித்தால் எவ்வளவு பயன் கிடைக்கும்! அன்பர்களே, இப்போது நீங்கள் கேட்டது என்னுடைய ஏக்கப் பெருமூச்சு. தந்தையோடு தனியே உறவாடச் சென்ற இயேசு அங்கேயே தங்கிவிடவில்லை. காற்றோடு கடலோடு போராடிய தன்னுடைய சீடர்களை தேடி வருகின்றார். அதுவும் கடல் மீது நடந்து வருகின்றார். ரோமையப் பேரரசை கவிழ்க்க உங்களுடைய சக்தியை பயன்படுத்துங்கள் என்று இயேசுவை அரசராக்க வந்த மக்களிடமிருந்து தப்பித்தார் இயேசு. காரணம், அவரது அரசு, அவரது பணி ரோமைய சக்திக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதை இயேசு விரும்பவில்லை. மாறாக இவ்வுலக மறுவுலக சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். இந்த சக்திகளை தன்னுடைய காலடிக்கு கொண்டு வருவதை காட்டும் வகையில் இயேசு கடல் மீது நடந்தார். அன்புள்ளங்களே, கடல் மீது நடந்து வருவது இயேசுதான் என்பதை சீடர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்களது எண்ணங்கள், பார்வைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்திருந்த கடல் அலைகளிலும் காற்றிலுமே இருந்ததால் கடவுளை அவர்களால் காண முடியவில்லை. துன்பங்கள், போராட்டங்கள் நேரத்தில் கடவுளை பார்க்க முடியாமல் கடவுள் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டதை போல், தொலைந்து விட்டதை போல் எத்தனை முறை உணர்ந்திருக்கின்றோம். எப்போதோ வாசித்த ஓர் உவமை கதை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. மனிதன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கின்றான். பயணத்தில் கடவுள் தன்னோடு நடந்து வந்ததற்கு சான்றாக பாதை முழுவதும் இரு ஜோடி காலடி தடங்கள் பதிந்திருந்தன. அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில நேரங்களில் அந்த பாதையில் ஒரு ஜோடி காலடி தடங்களே இருந்ததை பார்க்கின்றான். நினைவுபடுத்தி பார்த்தபோது அந்த நேரங்களெல்லாம் அவன் அதிக துன்பத்தில், போராட்டத்தில் கஷ்டப்பட்ட நேரங்கள் என்று கண்டுபிடிக்கின்றான். உடனே அவன் கடவுளிடம் திரும்பி, துன்ப நேரத்தில் என்னை தனியே விட்டுவிட்டு போய்விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா என்று முறையிடுகின்றான். கடவுள் மறுமொழியாக, மகனே, பெரும் அலைகளாய் துன்பங்கள் வந்தபோது ஒரு ஜோடி காலடி தடங்களே இருப்பதை பார்த்துவிட்டு அவசர முடிவெடுத்து விட்டார். அந்த நேரத்தில் உன்னை விட்டு நான் எங்கும் போகவில்லை, உன்னை தூக்கி கொண்டு நடந்தேன் என்று சொல்கின்றார்.
கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு கடல் மீது நடந்த இந்த புதுமையோடு மத்தேயு இன்னொரு புதுமையையும் சேர்க்கின்றார். அந்த பகுதியை கூறும் நற்செய்திக்கு இப்போது செவிமடுப்போம்.
மத்தேயு நற்செய்தி, அதிகாரம் 14. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர்.
அன்புள்ளங்களே, தீப்பிடித்து எரியும் ஒரு வீட்டின் முதல் மாடியில் ஒரு சிறுமி அகப்பட்டுக் கொண்டாள். கீழே இருந்து தந்தை அந்த சிறுமியை குதிக்க சொல்கின்றார். குழந்தை அங்கிருந்து கத்துகிறாள், அப்பா ஒன்னும் தெரியலையே, ஒரே புகையா இருக்கே, எப்படி குதிக்கிறது? அப்பா கீழிருந்தபடியே சொல்கின்றார், உனக்கு ஒன்னும் தெரியலனாலும் பரவாயில்லம்மா, தைரியமா குதி, என்னால உன்னை பார்க்க முடியுது, குதிமா என்று தந்தை சொன்னதை நம்பி குதிக்கிறாள் அந்த சிறுமி. தந்தையின் பாதுகாப்பிற்குள் அடைக்கலம் புகுகின்றாள். அன்பு நெஞ்சங்களே, இதுபோன்றதொரு காட்சியை மத்தேயு நற்செய்தி நமக்கு இன்று தருகின்றது. பேதுரு ஒரு குழந்தையைப் போல பேசுகின்றார். இயேசுவும் ஒரு குழந்தையாக மாறி ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கின்றார். தண்ணீரில் நடப்பதே ஒரு சாதனை. அதுவும் புயல் அலை என்று சுற்றிலும் பயமுறுத்தும் சூழலில் இயேசு பேதுருவை தண்ணீரில் நடக்கச் சொன்னது பெரியதொரு சவால். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், இயேசு பேதுருவுக்கு அந்த சவாலை அளிக்கும் முன்பு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லையே. வாழ்க்கையில் வீசும் புயல்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகுதான், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகுதான் இறைவனை சந்திக்க முதல் அடி எடுத்து வைப்போம் என்று நினைக்கும் நம்முடைய எண்ணங்கள் தவறு. மாறாக அந்த புயலின் நடுவில் இறைவன் காத்து கொண்டிருப்பார், துணிந்து சென்று அவரை சந்திக்கலாம் என்பதை இயேசு நமக்கு இன்று சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார். அன்புள்ளங்களே, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அலையும் புயலும் அலைக்கழித்து கொண்டுதான் இருக்கும். அஞ்சாதீர்கள், துணிந்து வாருங்கள். புயலின் நடுவில், கடலின் நடுவில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார்.
கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட வேண்டாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே, கலங்காதே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.